ஸ்ரீகுருப்பியோ நமஹ, பரமகுருப்பியோ நமஹ. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருப்பியோ நமஹ. ஹரி ஓம். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, ரட்சிக்கப்பட்ட தர்மம் ரட்சிக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. காக்கப்பட்ட தர்மம் நம்மை காக்கிறது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு ஒரு நல்ல சொல், பழமொழின்னு கூட சொல்றது உண்டு. சாஸ்திர வச்சனம் அது. வேற வேற சந்தர்ப்பங்களிலே திரௌபதி மற்றும் தர்மராஜர் கூறிய முத்தான சொற்கள் அப்படின்னு மகாபாரதத்துல வனப்பர்வத்துல சொல்லப்படுறதாகவும் இருக்கு. தர்மத்தை பற்றி விசேஷமான கவனம் கொடுத்த நாடுகளிலே தேசங்களிலே நம்மளுடைய பாரததாசு தேசமானது முன்னால இருக்கு. ஒரு காலத்துல இருந்து நம்முடைய தேசத்திலே மனித குலத்தினுடைய மேம்பாட்டிற்காக, ஸ்ரேயஸுக்காக அநேக தர்ம சாஸ்திரங்கள்லாம், ஸ்மிருதிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. தர்ம ரூபமான தேவதையை ஆராதிக்கக்கூடிய, வழிபடக்கூடிய சம்பிரதாயம் வளர்ந்து வந்திருக்கு. தர்ம தேவதையை நம்ம சாஸ்திரத்திலே எருது ரிஷப ரூபத்திலே நாம் கற்பனை பண்றோம். ஏன் பாகவத மகாபுராணத்திலே ரக்ஷித் மகாராஜா அப்பேற்பட்ட ஒரு காட்சியை பார்க்கறதாக பார்க்கிறோம். தர்ம தேவதை ரிஷப ரூபத்தில் இருந்தபோது கலியாணவன் அந்த தர்ம தேவதையை சித்திரவதைப்படுத்துறான். அந்த காட்சியை கண்ட போது பரிச்சித் மகாராஜா கலியை அழிச்சிடணும்னு கிளம்புறார். அப்போ கலியாணவன் சரணாகதி அடைந்து தனக்கு இருக்க இடம் வேணும்னு வரம் கேட்டு வாங்கிண்டான்னு சொல்லி பாகவத மகாபுராணம் சொல்றது. அப்போ அந்த தர்ம தேவதைக்கு கிருதயுகத்திலே 4 கால்கள் இருந்து நன்றாக இருந்தது அப்படின்னு சித்திரம் பண்றோம். அந்த திரேதாயுகத்திலே, அதாவது 100% தர்மம் இருந்த காலம் கிருத யுகம், யுகம்னு சொல்றோம். திரேதாயுகத்திலே 1 கால் அந்த ரிஷபம் அந்த எருதானது இழக்கிறது. அதாவது 75% தர்மம், 25% இல்லை. துவாபர யுகத்திலே மற்றும் 1 கால் குறைந்து 2 கால்களோட இருக்கு. கலியுகத்திலே அந்த மீது இருக்கக்கூடிய அந்த 1 கால் அதுவும் இருக்கு. அது போக போக அந்த 1 காலும் இழக்கக்கூடிய நிலையில கலியுகமானது போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறது வேதவியாசரே காமிச்சு கொடுத்திருக்கார். அப்ப அந்த கலியுகமானது இப்போது, அதாவது கலியுகத்தினுடைய ஆரம்ப காலம், கலியுகம் ஆரம்பித்து 5000 வருஷங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையிலே மீதம் இருக்கும் 1 காலிலே நின்றிருந்திருக்கு அப்படின்னு அடையாளம் காண வேண்டியிருக்கு. இப்போது நமக்கு என்ன புரியறது அப்படின்னா, எருதின் மூலமாக இந்த தர்மத்தை நாம் குறிப்பிட்டதுனாலே, தர்மம் அப்படின்னாலே பாரம் தாங்கக்கூடிய ஒரு பணி அப்படின்னு எடுத்துக்கணும். உண்மையிலே தர்மம் அப்படிங்கிற சொல்றதுக்கு தாங்கிறது அப்படிங்கிறத பொருள் இருக்கு. தாங்குவது, பாரம் தாங்குவது அப்படின்னு எடுத்துட்டால் பொறுப்புடன் ரட்சித்து கொண்டு வருவது அப்படின்னு எடுத்துக்கணும். அது ஒரு இல்லத்தின் பாரத்தை சுமக்கிறது அப்படின்னு இவர் தான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றோம். அதாவது குடும்ப தலைவனை சொல்றோம் அப்படின்னால், குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கிறது, இதை மாத்திரமில்லை அந்த குடும்பத்தினுடைய ரட்சணையும் எல்லாம் இவர் ஒருவரே சுமக்கிறார் அப்படின்னு உலகத்துல சொல்றோம். அந்த ரட்சணை அப்படின்னால் வெறும் சம்பாதிக்கிறதோ, துணிமணிகளை வாங்கி கொடுக்கறதோ, இல்லை உணவிற்காக இருக்க இடத்திற்கோ, உண்ட உணவிற்கோ, உடுத்த உணி துடைக்கோ மாத்திரம் பொறுப்பு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. பாரத்தை சுமக்கிறதாக அர்த்தம் கிடையாது. ஒரு அடுக்குமாடி வீடுகள் இருக்கு. அடுக்குமாடி வீடை எழுப்பும் போது அந்த பாரத்தை எல்லாம் தாங்கணும் அப்படின்னா என்ன பண்றோம், 4 பக்கங்களிலுமே அஸ்திவாரம் திடமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும்படியாக அந்த ஒரு மாடி வீட்டிலே வசிப்பவர்கள் இருக்கிறவர்கள் கூட எப்படி பொறுப்பேற்றவுடன் விழிப்புடன் இருக்கிறாரோ, அதேபோல பல மடங்கு ஏற்றத்தாழ்வுகள், அதாவது தாரதமியத்தனோடு இருக்கக்கூடிய மனித சமுதாயமானது ஒரு மிகப்பெரிய மாளிகையிலே வசிக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் விழிப்புடன் இருக்கணும். அஸ்திவாரம் தாங்கிறது இருக்கட்டும், தர்மம் அப்படிங்கிறது அதுல அஸ்திவாரம் அப்படிங்கறது எடுத்துட்டோம்னா, ஏனால் ஒரு பெரிய அடுக்குமாடி வீட்டுக்கு அஸ்திவாரம் முக்கியம். அந்த அஸ்திவாரம் எது அப்படின்னா தர்மம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த அஸ்திவாரத்தை, அந்த தர்மம்ங்கிற அஸ்திவாரத்திற்கு வலிமை குறைந்தால் யார் எச்சரிக்கையாக இருக்கணும், யார் விழிப்புடன் இருக்கணும், அதற்கான வேலைகளை யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா மனித குலமே பண்ணணும். அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஃப்ளோர்ல இருக்கிற மனிதர்களும் பொறுப்பதில்லை. ஏன்னா எல்லோருக்குமா அதனுடைய பாதிப்பு இருக்கு. ஏன்னா அந்த அஸ்திவாரம்ங்கிற வலிமை குறையும் போது மனித குலத்தினுடைய இருக்கை விரிசல் அடைகிறதுக்கான சாத்தியம் அதிகம். அப்போ அடுக்குகள் இடிந்து போகும். கடைசியில கட்டடமே சிறுகுலைந்து வசிப்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கே பயத்தை ஊட்டக்கூடிய நிலை வந்துடும். அப்போ மனித க்ஷேமத்திற்காக மூலாதாரமான அஸ்திவாரத்தை காக்கணும் அப்படின்னா அந்த தர்மம், அந்த தர்மத்தை ரட்சணம் செய்யறது காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதே வேதவியாசர். தர்மத்தை ரட்சியப்பா, ரட்சணை செய், அந்த தர்மம் உன்னை காக்கும், உன்னை ரட்சிக்கும் அப்படிங்கிற. தர்மத்தை ரட்சணை செய்யறதுனாலே அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கும். தர்மோ ரட்சதி ரட்சிதா, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு தமிழ்ல சொல்றமே அது இதைத்தான் சொல்றேன். இந்த அறிவுரை யாரோ ஒருவருக்கு கொடுத்ததல்ல. தர்மத்தை ரட்சிக்கிறதுலே குடும்ப தலைவன் தான் பொறுப்பு அப்படிங்கிறது இல்லை, அரசாங்கம் ராஜாதான் பொறுப்பு அப்படிங்கறதல்ல, இல்லை ஆண்மகன் தான் பொறுப்பு அப்படிங்கறதல்ல. தர்மத்தை ரட்சிக்கிறதுலே ஆண் பெண் அப்படிங்கிறது, புருஷன் ஸ்திரீங்கிற வேறுபாடு கிடையாது. இந்த ஜாதியால் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஜாதி மதம் வேறுபாடு கிடையாது. இதிலே பின்தங்கியோர் முன்னேறியவர் அப்படிங்கிற வர்க்கங்களுடைய வேறுபாடு கிடையாது, இல்லை ஆழ்கின்றவர் ஆழப்படுபவர் அப்படிங்கிற வேறுபாடு கிடையாது. அப்போ இது எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. எல்லோரும் இந்த கடமையை நிறைவேற்றணும். இந்த கடமையை நிறைவேற்றும் பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கு. அப்ப விரிவாக சொல்லாமல் சங்கிப்தமாக சொல்லணும்னால், இது அவரவர் கடமையை அவரவர் செய்தாலே போதும், அதுவே தர்மம். அந்த தர்மத்தை ஆற்றினாலே போதும். இதேதான் பகவத்கீதையிலே பகவான் சொல்றான், நியதம் குரு கர்மத்வம் அப்படின்னு பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணன் சொல்றான். அதை மேலும் திடமாக சொல்றான் பகவான் கீதையிலே, நீ அந்த தர்மம் அவனை பார்த்து அவன் பண்றதையெல்லாம் பண்ணணுமோ, இவன் பண்றது நல்லா இருக்கேன்னு ஆசைப்பட்டு அதையெல்லாம் பண்ணணுமோ அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ண தேவையில்லை அப்பா. உன்னுடைய தர்மத்தை, பிறருடைய தர்மத்தை அதிகமாக பண்ணி அதுல எக்ஸ்பர்ட் ஆகிறத காட்டிலும், உன்னுடைய அதுல வெற்றி அடைவதை காட்டிலும், உனக்குன்னு என்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை கிஞ்சித் கொஞ்சம் பண்ணா கூட, அதுல பண்ணி அதுல தோல்வி அடைந்தாலும் கூட, அதாவது அதுல பர்ஃபெக்ஷன் இல்லைனாலும் கூட, பண்ண வரைக்கும் அது ரட்சணை செய்யும். ஸ்வதர்மையே நிதனம் ஸ்ரேயஹா, பரதர்மோ பயாவகான்னு பகவான் சொல்றான். உன்னுடைய தர்மத்தை செய்வதிலே நீ மரணம் அடைந்தாலும் பரவாயில்ல, அது ஸ்ரேயஸ்கரமானது, நன்மை அழிக்கக்கூடியது. பிறருடைய தர்மமோ அது பயத்தை அழிக்கக்கூடியது, அதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றான் பகவான் கீதையில. அவரவர்களுடைய தர்மத்திலே யதாசக்தி கிஞ்சித் பண்ணாலும் போதும், அதை ஆரம்பம் பண்ணா கூட போதும், அதுக்கு ஆசைப்பட்டாலும் கூட போதும். ஔவையார் சொல்றார், அறம் செய்ய விரும்பு. அறம், அறம்ங்கிறது தர்மமே. அந்த அறம் என்ன பண்ணணும், அறத்தை தர்மத்தை என்ன பண்ணணும், அறம் செய்ய விரும்புங்கிறார் ஔவையார். முதல்ல ஆசைப்படணும், அந்த இச்சை வரணும், தர்மத்தை செய்யணும், என்னுடைய தர்மம் இது, எனக்கு நேரம் இல்லை காலம் இல்லை, நான் லௌகிக்கத்துல இந்த ஒரு வேலைக்கு போயிட்டேன், என்னுடைய தர்மம் வேறு, குல தர்மம் வேறு, எனக்குன்னு பகவான் நியமித்த தர்மம் வேறு, கலியுகத்திலே மிஷின் யுகம், குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த யுகத்துக்கு தகுந்தபடி நடந்துக்க முடியல, என்னாலே முடியல அப்படிங்கும் போது பகவான் பரவாயில்ல எவ்வளவு முடியுமோ செய், முதல்ல செய்ய ஆசைப்படுங்கிற, செய்ய ஆசைப்படு, மொத்தமா விட்டுடாதேங்கிற, மொத்தமா விட்டுடாதேங்கிறார். ஆசையாவது படணும், அறம் செய்ய விரும்பு. அந்த ஆசை என்ன பண்ணும்னால், அதற்கான நேரத்தை, அதற்கான காலத்தை, அதற்கு தேவையான அனுகூலமான விஷயங்களை அது பகவானே பண்ணி கொடுப்பான்கிறார் ஆச்சாரியர். பிராரம்ப மாத்திர இச்சாவா, விஷ்ணு தர்மே நிஷ்பலா அப்படிங்கிற பிராரம்ப மாத்திரம் போதும். இதிலே விஷ்ணு தர்மம் சொல்லக்கூடிய தர்ம காரியத்திலே அந்த தர்மம் என்ன செய்யணும், பிராரம்பம் பண்ணணும். எப்படி பிராரம்பம் பண்ணணும், ஆரம்பிக்க சொல்லல, இச்சைப்படுகிறார் ஆச்சாரியார். அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொன்னதைத்தான் இங்கே தமிழில் சொன்னதை உதாரணமாக சொன்னோம். இங்கே ஆச்சாரியர் ஸ்பஷ்டமாக சொல்றார். ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியர் மத்வாச்சாரியார் தன்னுடைய சர்மமூல கிரந்தங்களிலே முக்கியமாக தாற்பரிய நிர்ணய முதலான கிரந்தங்களிலே சொல்றார், பிராரம்ப மாத்திர இச்சாவா விஷ்ணு தர்மே நான் நிஷ்பலா. அதே வெவ்வேறு வடிவங்களிலே வெவ்வேறு அர்த்தங்களிலே சர்மமூல கிரந்தங்களிலே சேஷமாக சொல்லியிருக்கார் ஆச்சாரியர். ஆசைப்படுங்கிறார். அந்த ஆசை என்னப்படணும், மோட்சத்திற்கான மார்க்கம் சாதனை பல கோடி 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 ஜென்மங்களில் 84 லட்சம் யோனிகளிலே பிறந்து 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 மனுஷ ஜென்மம் வந்திருக்கு. இதை மனுஷ ஜென்மத்திற்கு தான் தர்மம். ஏனால் இந்த அறிவுரைகள் எல்லாம் மனுஷர்களுக்குத்தான், சமுதாயத்தின் அறிவு ஜீவிகள் மனுஷர்கள். இயற்கையான நியமம் மனுஷர்களுக்கு இருக்கு, ஆனால் அவர்கள் தான் கடைபிடிக்கிறது இல்லை. பசு பட்சிகள் சமூகங்களிலே இயற்கை கட்டுப்படுபவைகள் தானாகவே கட்டுப்பட்டு நடக்கிறது. தேனீக்கள் தன்னுடைய தேனி ராணி தேனியினுடைய கட்டுப்பாட்டில் என்ன இருக்கோ அது சொல்றதுபடி நடக்கிறது. பறவைகள் அதற்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அந்த கட்டுப்பாடின்படி நடக்கிறது. எறும்புகள் கூட கட்டுப்பாடின்படி நடக்கிறது. கட்டுப்பாட்டை மீறி நடப்பது அவைகள் அல்ல, மனிதர்கள் தான். ஏனால் மனிதர்களுக்கு அறிவு படைத்தவர்கள். அதனாலே இந்திரியங்களுடைய பிரவிருத்தி செயலாக்கம் இயற்கையாகவே நியமிக்கப்படாத காரணத்தினால் இவர்கள் என்னாகிறார், நீதி நியமங்களின் விழிப்பை உண்டு பண்ண வேண்டியிருக்கு அவர்களுக்கு. அதனாலேதான் சாஸ்திரம், வேதம், சாஸ்திரம், ஸ்மிருதிகள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு வழிகாட்டுகளாக அமைச்சிருக்கு. ஏனால் அவன் தன்னுடைய தர்மத்தை மீறக்கூடாது, தர்மத்தின்படி நடக்கணும், தர்மத்தின்படி நடக்கிறதுக்கான பிரயத்தனம் பண்ணணும், ஆசையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போ மோட்ச மார்க்கத்திற்கான படிக்கட்டுகள் இவைகள். அந்த படிக்கட்டுல முதல் படி என்னன்னா ஆசைப்படணும். இல்லை சுவாமி, இந்த ஜென்மத்தில ஆசை மாத்திரம் பட்டுட்டு இருக்கேன், எதுவும் பண்ண முடியலனால், ஒருவேளை இந்த ஜென்மத்தில பிராப்தம் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்தில அந்த ஏரிய படி தர்மத்தை செய்யணும்னு நாம் எடுத்துக்கொண்ட ஆசைன்னு முதல் படியானது நாம் தாண்டிட்டோம். அடுத்த இரண்டாவது படி இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான். நம்முடைய விஷன் அங்க இருக்கு, ஆல்ரெடி விஷன் ஆல்ரெடி இருக்கு. டிசைன் எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் பெண்டிங். அது அடுத்தவர் அடுத்த ஜென்மத்திலே இந்த படி தாண்டினது தாண்டினதான்ங்கிற பகவான். ஏனால் அந்த ஆசைப்பட்டதற்கான பலனை பகவான் கொடுத்துறான். பிராரம்ப மாத்திர இச்சாவா விஷ்ணு தர்மே நான் நிஷ்பலா, அதற்கு பலன் இல்லாமல் போகாதுங்கிறார். அப்ப அதற்கு என்ன பலன் அப்படின்னா, அந்த தர்மத்தை பண்ணக்கூடிய அவகாசத்தை பகவான் கொடுக்கிறான். அந்த மார்க்கத்தை காட்டக்கூடிய ஒரு குருவை நமக்கு காண்பிக்கிறான். அந்த குருவினுடைய வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டியாக அமைகிறது. அதற்கான அனுகூலம் குடும்பத்திலே சமுதாயத்திலே நமக்கு ஏற்படுறது. உடல் ரீதியாக, மனோரீதியாக, பொருள் சமுதாயத்திலே அந்தஸ்து ரீதியாக, பொருள் ரீதியாக அமைகிறது. எல்லாம் பகவான் அமைச்சு கொடுக்கிறான். உள்ள இருந்து செய்து செய்விப்பவன் அவனே. அப்போ நம்மளுடைய பிரயத்தனம் அந்த ஆசைப்படுறது, அதுவும் பகவானே பண்றான் அப்படிங்கிறார். அவன் அப்பேற்பட்ட தர்மம் என்ன பண்றதுன்னால், தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, ரட்சிக்கப்பட்ட தர்மம் நம்மை ரட்சிக்கிறது, தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிறது இதைய சொல்றது. அதனால் அப்பேற்பட்ட அந்த தர்மத்தை யதாசக்தி நம்மளால் முடிந்தளவு, பகவான் கீதையில சொன்னது போல, ஸ்வதர்மத்தை அவரவர்களுக்குரிய தர்மத்தை செய்வதற்கான ஒரு ஆசையை படணும், இச்சையை உண்டாக்கிக்கணும். நம்மளால் முடிந்த அளவு அந்த தர்மத்தை பண்றதற்கான வேகத்தை உத்வேகத்தை காட்டணும். அதற்கான பிரயத்தனத்தை பகவான் பிரேரணையினாலே உள்ள இருந்து பண்ணணுங்கிற அந்த ஒரு அனுசந்தானத்தின் மூலமாக உள்ள இருந்த தேவதைகளும் அந்தரியாமையான முக்கிய பிராணரும் அவர் அந்தரியாமையான பகவானும் உள்ள இருந்து அதை நடத்தணும் அப்படின்னு பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்து நம்மால் முடிந்தளவு அந்த பிரயத்தனத்தை பண்ணிக்கணும், செய்துக்கணும். அந்த தர்மம் நம்மை கண்டிப்பாக ரட்சணை செய்யும், அதற்கு பலன் இல்லாமல் போகாது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படிங்கிறதை விசேஷமாக தெரிஞ்சிருந்து யதாசக்தி தர்மத்தை செய்ய உட்படுவோம் அப்படின்னு சொல்லி எனது வார்த்தைகளை பாரதீய ரமண முக்கிய பிராண அந்தர்கத லட்சுமி நாராயணனுடைய பாதார விந்தங்களிலே சமர்ப்பணம் செஞ்சின்றிருக்கோம். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.